பிற்கால
பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் பொது ஒத்தாசை சங்க கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தை தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தலைமை தாங்குகிறார். அவரோடு அவருடைய ஆலோசகர்களான தலைவர்கள் ஹென்றி பி ஐரிங் மற்றும் டீட்டர் உக்டார்ஃப் வந்துள்ளனர். நான் ஒத்தாசை சங்க பொது தலைவரான ஜூலி வி பேக். என்னோடு என்னுடைய ஆலோசகர்கள் சகோதரிகள் சில்வியா எச் ஆல்ரெட் மற்றும் பார்பரா தாம்சன் உள்ளனர். பன்னீர் குழுமத்தின் அப்போஸ்தலரான மூப்பர் நீல் எல் ஆண்டர்சன், 70 குழுமத்தின் மூப்பர் கிரேக் சி கிறிஸ்டன்சன் மற்றும் சபையின் பொது மூப்பரான எச் டேவிட் பர்டனும் இங்கே அமர்ந்துள்ளனர். அவர்களோடு ஒத்தாசை சங்கத்தின் பொது போர்டில் உள்ள அங்கத்தினர்களும் இளம் பெண்கள் மற்றும் ஆரம்ப வகுப்பின் பொது தலைவர்களும் இங்கே அமர்ந்துள்ளனர். இந்த வரலாற்று மிக்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறோம் மற்றும் இந்த அற்புதமான பணிக்கு தங்கள் வாழ்க்கைகளை ஒப்பு கொடுத்திருக்கும் உலகமெங்கும் உள்ள ஒத்தாசை சங்க சகோதரிகளுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஒத்தாசை சங்கமானது தன்னுடைய 170 வருடத்தில் இப்பொழுது உள்ளது. அதில் 30,000 உள்ளூர் சங்கங்கள் 175 நாடுகளில் உள்ளது. இதை போல உலகத்தில் வேறு எந்த சங்கமும் இல்லை. இந்த கூட்டத்தில் இசை வழங்குகிற அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். பாடற்குழுவில் ஈகிள் மவுண்டன் மற்றும் செரடோகா ஸ்பிரிங்ஸில் உள்ள யூட்டா பிணையங்களில் இருந்து ஒத்தாசை சங்க சகோதரிகள் உள்ளனர். எமிலி வார்ட்லியின் தலைமையில் பானி குட்லிஃப் மற்றும் லிண்டா மார்க்ரெட்ஸ் ஆர்கன் வாசிக்க பாடல்களை பாடுவார்கள். பாடற்குழு த மார்னிங் பிரேக்ஸ் என்ற பாடலை பாடி இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஆரம்ப ஜபத்தை ஒத்தாசை சங்க பொது போரின் அங்கத்தினரான சகோதரி பார்பரா சி பிராட்ஷா ஏறெடுப்பார்.
Our Father in heaven,
பரலோகத்திலுள்ள எங்கள் பிதாவே, இப்பொழுது இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் உம்முள் வந்து தீர்க்கதரிசியின் நிழலில் நாங்கள் கூடியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் மற்றும் அவருடைய மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளையும் பேரை பிள்ளைகளையும் ஆசீர்வதியுமே. தலைவர் ஹென்றி பி ஐரிங் மற்றும் தலைவர் உக்டார்ஃப்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியுமே. ஒத்தாசை சங்கத்தின் தலைவர்களான சகோதரி பேக் ஆல்ரெட் மற்றும் தாம்சனை ஆசீர்வதியுமே. மறுசாபிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்காகவும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்திற்காகவும் ஒத்தாசை சங்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உள்ள விசுவாசமான சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பாவ நிவர்த்திக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவரை என்றென்றும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுமே. பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நாங்கள் இன்றைக்கு நிறைய காரியங்களை படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமே. நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்கிறோம். இவை அனைற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூறுகிறோம்.
ஆமென்.
அழகான இசைக்காகவும் அந்த அழகான ஜபத்திற்காகவும் நன்றி. உங்களிடம் பேசுவது இப்பொழுது என்னுடைய சிலாக்கியமாக இருக்கிறது. என்னுடைய உரையின் முடிவில் பாடற்குழு ஸ்வீட் இஸ் த ஒர்க் என்ற பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரி சில்வியா எச் ஆல்ரெட் பேசுவார். அவரை தொடர்ந்து சகோதரி பார்பரா தாம்சன் பேசுவார். பிறகு பாடற்குழுவும் சபை கூட்டமும் ஹார்க் ஆல் யூ நேஷன்ஸ் என்ற பாடலை பாடுவோம். இந்த வரலாறு சிறப்புமிக்க கூட்டத்தில் உங்கள் மத்தியில் பேசுவது ஒரு சிலாக்கியமாகும். ஒன்றாய் ஒருமித்து இருப்பது ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஒத்தாசை சங்க பொது தலைவராயிருக்கிற காலத்தில் இந்த சபையின் ஒத்தாசை சங்க சகோதரிகள் மீது எனக்கு ஆழ்ந்த அன்பு ஏற்பட்டு, மற்றும் கர்த்தர் நம்மை பற்றி என்ன உணர்கிறார் என்றும் அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை விரிவுபடுத்தியுள்ளார். ஒத்தாசை சங்கம் பற்றிய கருத்துக்களை எனது பேத்திமார்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் என நான் கருதுகிறேன் என எனது உரைக்கு தலைப்பு கொடுத்துள்ளேன். எனது மூத்த பேத்திமார்கள் தன்னிலை வளர்ச்சி நிகழ்ச்சிகளில் சுறுசுறுப்புடன் பங்கேற்று நற்குணசாலி பெண்களாக பழக்க வழக்கங்களையும் குணாதிசயங்களையும் உருவாக்கிக் கொள்கின்றனர். நான் இங்கே பேசுகின்ற இந்த செய்தியானது அவர்களுக்கும், இதை கேட்கிற அல்லது வாசிக்கிற அனைவருக்கும் ஒத்தாசை சங்கம் ஆரம்பித்த போது கர்த்தர் அவரது மனதில் எதை எண்ணினார் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள செய்யும் என நான் நம்புகிறேன். இப்பொழுது இருக்கிற ஒத்தாசை சங்கமானது ஆதி சபையில் காணப்பட்ட சீஷத்துவ முறையின்படியே அமைக்கப்பட்டது என்று எனது பேத்திமார்கள் புரிந்து கொள்ளுவர் என நான் நம்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இரட்சகர் தனது சபையை சாபிக்கும் போது அவரது ஊழியத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அதிக தியாக முன்படைய இரு சீஷர்களான மார்த்தாள் மற்றும் மரியாளை அவர் மார்த்தாளின் வீட்டில் சந்தித்தார். மார்த்தாள் அவருக்கு செவிசாய்த்து கொண்டே அன்றுள்ள வழக்கத்தின்படியே அவருக்கு சேவை செய்தாள். அவள் அதை விட மேலான பணியை செய்ய அவளுக்கு உதவினார். அவர் மார்த்தாள் மரியாள் ஆகிய இருவருக்கும் தங்களை விட்டு எடுபடாத ஒரு நல் பங்கை அவர்கள் தெரிந்து கொள்ள உதவினர். அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சபையை கட்டினார்கள் என்று புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். மேலும் சபையின் வளர்ச்சியில் விசுவாச பெண்களின் சீடத்துவ முறை பங்காற்றியது என நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு பிலிப்பை என்ற இடங்களில் பவுல் பெண் சீடர்களை பற்றி பேசினார். ஆனால் மதமாறுபாடு காலத்தில் கர்த்தரின் மெய்யான சபை இல்லாமல் போய் இந்த சீடத்துவ முறையும் காணமாய் போயிற்று. கர்த்தர் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக மீண்டும் தனது சபையை சாபிக்கும் போது மறுபடியும் சீடத்துவ முறையில் பெண்களையும் சேர்த்து கொண்டார். முறைப்படி சபை சாபிக்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் சபையில் எம்மா ஸ்மித் தலைவரும் போதகருமாக ஏற்படுத்தவும், தீர்க்கதரிசியாகிய தன் கணவருக்கு சபையில் உதவி செய்யவும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவராஜ்யத்தை கட்டியெழுப்பும் அவரது அழைப்பில் எப்படி அவர் தனது விசுவாசம் மற்றும் சுயநீதியை வளர்த்த வேண்டுமென்றும், எப்படி தனது குடும்பம் மற்றும் வீட்டை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. ஊழிய பணியில் பெண்களில் விசேஷித்த சாதனையை அறிவிக்கும் உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். விசுவாசமுள்ள மனுஷர் தங்கள் குடும்பங்களை விட்டு அறியாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுக்கு அசௌகரியத்தையும் இன்னல்களையும் சகித்திட சித்தமாயிருந்தபடியால் ஆதிகாலத்தில் சபையில் வளர்ச்சி அதிகமாயிருந்தது. ஆயினும் தங்கள் வாழ்க்கையின் பங்காளராகிய அந்த விசுவாசமிக்க பெண்கள் இல்லாவிட்டால் தங்கள் ஊழியம் சாத்தியமாகாது என அவர்கள் புரிந்து கொண்டனர். ஏனென்றால் அப்பெண்கள் அவர்களது வீடு, வியாபாரம் போன்றவற்றை பேணவும், குடும்பத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் வேண்டிய வருமானத்தை பெருக்க வேண்டியவர்களாய் இருந்தனர். ஆசாரியத்துவ முறையின்படியே ஆசாரியத்துவின் கீழ் சபையின் பெண்கள் ஒழுங்கமைக்கப்படவும் மற்றும் ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் தங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளவும் சாக்கியம் பெறுவர் என்பதை அவர்களுக்கு போதித்திடவும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கர்த்தர் எழுப்புதல் ஊட்டினார் என்பதை எனது பேத்திமார் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். ஒத்தாசை சங்கம் அதிகாரபூர்வமாய் அமைக்கப்பட்ட போது எம்மா ஸ்மித் தொடர்ந்து தலைவராக இருந்தால் அவரது தலைமை குழுவில் பணிபுரிந்திட இரு ஆலோசகரோடு அந்த அமைப்புக்கு அவர் தலைவராக அழைக்கப்பட்டார். சபைக்கு வெளியே உள்ள ஸ்தாபனங்களில் பொதுவாக நடப்பது போல வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படாமல் வெளிப்பாடு மூலம் இந்த தலைமை குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்த போகும் பெண்களால் தாங்கப்பட்டு அழைக்கப்பட்டனர். இவ்வாறாக தீர்க்க தரிசன மூலம் தேவனால் அழைக்கப்பட்டு அதிகாரமுடையவர்கள் மூலமாக கைகளை வைப்பதன் மூலமாக தங்கள் அழைப்பில் பணிபுரிய ஆசாரிய தலைவர்களால் ஏற்படுத்தப்படுகின்றனர். ஆசாரியத்துவத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருப்பதால் குறிப்பிடப்பட்ட பணியை செய்வதற்கு கர்த்தரிடமிருந்தும் அவரது தீர்க்கதரிசியிடமிருந்தும் தலைமை குழு வழிநடத்துதலை பெற்றிட அது வகை செய்கிறது. இந்த ஒத்தாசை சங்க அமைப்பானது தாளந்து நேரம், உடைமைகள் ஆகிய கர்த்தரின் சேமிப்பு கிடங்கை ஞானத்தோடும் ஒழுங்கு உரிமையோடும் நடத்தி உதவி புரிகிறது. கர்த்தருடைய ரட்சிப்பின் வேலையில் சகோதரியாகிய சீடர்களை போதிக்கவும் எழுப்புதல் ஊட்டவும் ஒழுங்குபடுத்தவும் தங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதென அந்த முதல் பெண்கள் குழு புரிந்து கொண்டனர். விசுவாசம் மற்றும் சுயநீதியை பெருக்குதல், குடும்பங்களையும் வீட்டையும் பலப்படுத்துதல், தேவையுள்ளவரை தேடி உதவுதல் போன்ற ஒத்தாசை சங்க நோக்கங்களை முதல் கூட்டங்களிலே சகோதரிகளுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் மட்டுமே காணப்படும் சிலாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் வரங்களுக்காக பரிசவான்கள் ஆயத்தப்படுத்த முக்கிய அங்கமாக ஒத்தாசை சங்கம் இருந்ததென எனது பேத்திமார் புரிந்து கொள்வர் என நான் நம்புகிறேன். ஒத்தாசை சங்கம் பூமியின் மேலுள்ள தேவராஜ்யத்தின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், நமது பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைந்திட விசுவாசிகளுக்கு உதவிடும் வகையில் இது அமைந்துள்ளது என்று தலைவர் ஜோசப் ஸ்மித் ஃபீல்டிங் ஸ்மித் போதித்தார். ஜோசப் ஸ்மித்தின் சிவப்பு செங்கல் சேமிப்பு இடங்களில் நடந்த அந்த முதலாம் ஒத்தாசை சங்க கூட்டத்தில் தீர்க்கதரிசி அவர்களுக்கு போதித்தார். தேவாலய ஆசீர்வாதம் ஒரு மகத்தான பரிசு என்றும், அது பிந்திய கால பரிசு சகோதரிகளின் பெரிய லகுவாகும் என்று விசுவாசித்த முதல் ஒத்தாசை சங்க சகோதரிகளைப் போல தேவாலயம் குறித்து எனது பேத்திமார்கள் மதிப்பிடுவார்கள் என நம்புகிறேன். எனது பேத்திமார்கள் அந்த முந்தைய ஒத்தாசை சங்க சகோதரிகள் போல தேவாலய திரு உடன்படிக்கைகளை கைக்கொள்ளவும், தேவாலயம் போக செல்லும் போதும் அங்கு நடக்கும் பணிகளிலும் சொல்லும் வார்த்தைகளிலும் அதிக கவனம் செலுத்தி தினமும் போதிய முறையில் வளர்ச்சி பெற முயற்சிப்பார்கள் எனவும் நம்புகிறேன். தேவாலய ஆசீர்வாதங்கள் மூலம் அவர்கள் திடமான ஆவணங்களால் பலப்படுவார்கள். அதோடு தேவ அறிவு திறவு கோலை பெற்று ஆசீர்வதிப்பாக்கப்படுவார்கள். தேவாலய நியமங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் காணும் ஆசாரியத்துவத்தின் மேன்மையுள்ள ஆசீர்வாதங்களுக்காக ஆயத்தப்பட சகோதரிகளுக்கு ஒரு உதவி செய்யும் பொறுப்புகளை ஒத்தாசை சங்கம் நிறுவத்தின் மூலம் வழங்குக தேவரின் பிரதான நோக்கியமாயிருக்கிறது என்பதில் நான் நன்றியுடையவளாயிருக்கிறேன். பெரிதும் உலகளாவியலான சகோதரிக்கு ஒத்தாசை சங்கத்தினர் மற்றும் செல வாழ்க்கை எனது பேத்திமார்கள் உணர முன் வருவார்கள் என நான் நம்புகிறேன். 1842 முதல் திருச்சபை நாவுக்கு அப்பால் வெகுவாக பரவியுள்ளது. இப்போது ஒத்தாசை சங்கம் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் பேசும் சகோதரிகள் அடங்குதல் 170 நாடுகளில் இயங்கி வருகிறதை பார்க்கலாம். ஒத்தாசை சங்கம் ஆரம்பத்தில் யூட்டா மாகாண அளவில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வந்து இவ்வேளையில் இதன் தலைவர்கள் சமூக சேவைகள் மற்றும் நலிந்தோருக்கு ஒத்தாசை வழங்கும் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினர். உலகமெங்கும் ஒத்தாசை சங்க சகோதரிகள் வாழ்க்கையின் இடர்பாடுகள் மற்றும் அனுபவங்களின் முழு பகுதியையும் ஒவ்வொரு நாளும் உணர்கின்றனர். நிறைவு பெறாத எதிர்ப்பு பார்ப்புகளை தினம் நேருக்கு நேர் வாழ்ந்து அனுபவிக்கின்றார்கள். பெண்களும் அவர்களுடைய குடும்பங்களும் உடல், உள்ளம் மற்றும் ஆவிக்குரிய சுகவீனம் விபத்துகள் மற்றும் இறப்பு. சில சகோதரிகள் அவர்களுக்கென்று ஒரு குடும்ப சூழின்றி தனிமையிலும் ஏமாற்றத்திலும் தவிக்கிறார்கள். சிலரே அவர்கள் குடும்ப அங்கத்தினரின் தவறான வழியை தேடியதன் விளைவால் அவதிப்பட்டிருக்கிறார்கள். சிலர் போரை சந்தித்திருக்கிறார்கள் அல்லது பசி அல்லது இயற்கை சீற்ற அழிவுகளால் மற்றும் இலர் வேலையில்லா திட்டாட்டத்தால் மற்றும் போதை பழக்க சீரழிவின் பற்றி அறிகிறபடியால் வேதனை அடைகின்றனர் அல்லது போதிய கல்வி அறிவு மற்றும் பயிற்சி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். இதை போன்ற பாரங்கள் விசுவாசம் என்னும் எலும்பை உருக்கும் தன்மையில் தனிப்பட்டோர் மற்றும் குடும்பங்களின் பலனை இழக்க செய்யும் தன்மையிலும் இருக்கிறது. பெண்களின் மகிழ்ச்சி வளர்ச்சியினை பாதிக்க கூடிய எல்லாவற்றையும் விட்டு அவர்களை உயர்த்தும்படி இழப்பீடு செய்யும் சேவைகளை அளிப்பதற்காக சீரத்துவ முறையில் சகோதரிகளை இணைவதே தேவ நோக்கங்களில் ஒன்றாய் இருக்கிறது. ஒத்தாசை சங்கங்களின் மூலம் இரட்சகரின் சேவைக்கு ஒத்தாசை செய்வோரோடு நாம் இணைந்து சேவை செய்யும் போது ஈடத்துவம் இன்னும் ஒரு பங்கு உயர்கிறது. இந்த சேவைகள் மூலம் அவர்கள் உலகில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். மேலும் இந்த ஒத்தாசை சங்கம் மற்றும் சகோதரத்துவம் ஒரு பாதுகாப்பான இடமாய் ஒத்தாசை புகலிடமாயிருக்கும் என எனது பேத்திமார்கள் அறிய வேண்டும். இந்த நாட்களில் காலமும் ஒருபோதுமில்லாத விதமாய் கடினமாய் காணப்படுகிறது. அழிவின் ஆழத்திலும் துயரத்திலும் இருந்த சியோனின் இல்லம் மற்றும் குடும்பங்களை பாதுகாக்க ஒத்தாசை சங்க சகோதரிகள் உதவ வேண்டும். உடன்படிக்கைகளை மதிக்கும் ஒரு முக்கிய பங்காக சீடத்துவ வெளிப்பாடாக வீடு சந்திப்பு போதனை இருக்கிறது என்று இதை பேத்திமார்கள் அறிய வேண்டும் என நம்புகிறேன். இந்த சீடத்துவ தன்மையானது நமது இரட்சகரின் சேவையை போட்டு நெருக்கமாக பார்க்கும் விதத்தில் இருக்கிறது. ஆரம்ப காலத்திடத்தில் ஒத்தாசை சங்க சந்திப்பு போதனை ஒரு பொறுப்பை உடையவர்களாயிருக்கிறார்கள். எளியோரது தேவைகளை மதிப்பீடு செய்து அதற்கு தேவையான நன்கொடை வசூல் மூலம் பெற்று தேவைகளை பூர்த்தி செய்தனர். ஒத்தாசை சங்கம் ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு படியை உணர முடிந்தது. மற்றவர்களை கண்காணித்து உதவும் வழிகளை விருத்தி செய்ய முடிந்தது. வீடு சந்திப்பிலும் பாடங்களை முடிப்பதிலும் கைப்பிரதிகளை கொடுப்பதிலும் முழு முயற்சி செய்த நாட்டிலும் உண்டு. இந்த சேவைகள் சகோதரிகளுக்கு கண்காணிக்கவும் பணிகளின் பல்வேறு தரங்களை அறிய உதவிற்று. மோசேயின் காலத்தில் ஒரு நீள சட்ட ஒழுங்கு முறைப்படியில் இருந்தது போன்று ஒரு காலத்தில் சகோதரிகள் பல எழுதிலும் வாய்மொழியிலும் சொல்லப்பட்ட சட்ட ஒழுங்கை ஒருவரை ஒருவர் பலப்படுத்த பயன்படுத்தினர். இன்றைய குடும்ப தேவைகளை பார்க்கும் போது சகோதரிகளுக்கு அநேக உதவிகள் ஒத்தாசைகள் செய்ய வேண்டும். நமது பரலோகப்பிதா நம்மை இன்னும் ஒரு உன்னத பாதையில் நமது சீஷத்துவ முறைகளை வெளிப்படுத்தவும் அவரது பிள்ளைகளை கரிசனையோடு கவனிக்கவும் வேண்டுமென்று ஆசிக்கிறார். இந்த நோக்கத்தை மனதிற்கொண்டு தலைவர்கள் நமது கடமையின் செயல் நிறைவேற்ற அறிக்கையை கேட்கிறார்கள். ஆவிக்குரிய மற்றும் வாழ்க்கை நலனுக்காக சகோதரிகளுக்கு குடும்பங்களுக்கு செய்த சேவைகள் பற்றி அறிக்கைகள் ஆகும். இரட்சகரின் சீரர்களாய் அவர் இங்கே இருப்பாரானால் அவர் என்ன செய்வாரோ அப்படி செய்வது தக்கதாய் நமது திறமைகளை நாம் விருத்தி செய்வோம். நாம் என்ன சேவைகள் செய்கிறோம் என்பது அவரோட தேவையில் இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி முடிகிற பட்டியல் தயார் செய்யாமல் நமது சகோதரிகளுக்கு தேவையானவற்றை செய்ய நமது கவனத்தை செலுத்துவோம். நமது துண்ணியமான எண்ணிக்கை கணப்பை விட நமது சேவையின் தன்மையினால் உண்மையான ஊழியம் தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் அழைக்காமலே எனது விசாரிப்பு போதக ஆசிரியர் வந்து சேவையை செய்வார் என்றும் எனது விசாரிப்பு போதக ஆசிரியர் எனது மற்றும் எனது குடும்ப தேவைகளை ஆழ்ந்து கவனம் செய்திருக்கிறார் என்றும் எனது ஆசிரியர் எனது ஆவிக்குரிய வளர்ச்சியால் உதவி செய்கிறார் என்றும் நமது சகோதரிகள் சொல்லும்போது நாம் நமது ஊழியத்தின் வெற்றியை அறிவிப்படுகிறோம். அதோடு தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்திட சபை ஆயரின் பொறுப்புக்குரிய விரிவை விசாரிப்பு போதனையாகும். விசாரிப்பு போதனை ஊழிய மூலம் ஒத்தாசை சங்க தலைவர் ஒவ்வொரு சகோதரியின் நலம் பற்றியும் அதை குறித்து சபை தலைவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் உதவி இருக்கிறது. நாம் உண்மையாய் விசுவாச பலத்தால் முயற்சிக்கும் போது எந்த குற்றமின்றி பரலோக பிதாவிடம் இருந்து தீர்க்க தரிசனம் பெற வாஞ்சித்து நமக்கு அருளப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி நாம் அற்புதமான வெற்றி பெறவேலும் என நமது திருச்சபையில் தாமஸ் எஸ் மான்சன் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்.
And other essential teachings about Relief Society are now available to my
daughters in my kingdom. The history and work of Relief Society and Nolil ஒத்தாசை சங்கம் பற்றி அறியக்கூடிய இவைகளையும் மற்றும் தேவையான போதனைகளையும் எனது பேத்திமார்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. இந்த நூலானது நமது திருச்சபை ஒத்தாசை சங்க மகளிர் மற்றும் முன்னோர் விட்டு சென்ற பாரம்பரிய அம்சங்களை தன்னடக்கியுள்ளது. இந்நூலில் சீடத்துவ பாக்கியம் மற்றும் முறைகளும் ஒத்தாசை சங்க நோக்கங்களும் அடங்கிய உலகளாவிய சகோதரியத்துவத்தை ஒன்றுபடுத்தவும் ஒருங்கிணைக்கவும் உதவுகிறது. இது தேவனது மகிழ்ச்சியின் திட்டத்தில் சகோதரிகளின் பங்கை விளக்கும் முக்கிய சாட்சி நூலாகும். மேலும் இது நாம் நம்பிக்கை வைத்துள்ள எதை செய்வது, எதை எதிர்கொள்வது மற்றும் அசைக்க முடியாத உயர்தர விளக்குகிறது. தெய்வீக அருளால் அமைக்கப்பட்டது ஒத்தாசை சங்கம் என்று உணர்ந்த தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் நமது ஒத்தாசை சங்க மகளிருக்கு சொன்னதாவது, இந்த உலகை நடத்த முனையவும் இருப்ப பெண்கள் முனைவில் ஈடுபடவும் நீங்களே தலைவர்களாக இருப்பீர்கள் என்றார். நமது இரட்சகர் மீண்டும் வர காலம் நெருங்குகிறபடியால் எனது பேத்திமார்கள் ஒத்தாசை சங்க நெறிகளை தங்களது வாழ்வில் பின்பற்றி விசுவாசத்தில் ஊன்றி பலப்படுவார்கள் என நம்புகிறேன். தேவன் தாமே தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை ஊக்குவித்து ஒத்தாசை சங்கத்தை நியமித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
My husband and I
நானும் என் கணவனும் சமீபத்தில் நாவோ இலினாய்க்கு சென்றோம். அங்கே நாங்கள் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துடைய அலுவலகம் இருந்த ரெட் பிரிக் ஸ்டோரின் மேல் அறையில் உட்கார்ந்தோம். மறுசாபதத்தின் சில நிகழ்ச்சிகளை குறித்து பயண முகவர் விவரித்ததை கவனமாக கேட்டோம். ஒத்தாசை சங்கம் நிர்வகிக்கப்பட்டதை குறித்தும் நாங்கள் உட்கார்ந்த அதே அறையில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தும் இருந்து ஒத்தாசை சங்க சகோதரிகள் பெற்ற அறிவுரைகளை குறித்தும் என்னுடைய எண்ணங்கள் திரும்பியது. அந்த அறிவுரைகள் ஒத்தாசை சங்கத்தின் அஸ்திவார கற்பித்தல்களாக இருக்கின்றன. விசுவாசம் வலியுறுத்தப்பட வேண்டிய முக்கியத்துவம், சியோனின் இல்லங்கள் பலப்பட வேண்டிய காரணம் மற்றும் தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்வதலின் நோக்கம் ஆகியவை ஆதியிலிருந்தே நிர்வகிக்கப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் ஒரு கூட்டத்தில் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு எழுதின காரியங்களை குறித்து பேசினார். பவுல் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு குறித்து பேசி இவற்றுள் அன்பே மிக மேன்மையானது என்று கூறுகிறார். அன்பை குறித்து அவர் விவரித்தார். அன்பு பொறுமை உள்ளது, தன்மை புகழாது, அன்பு தற்பொறுமை பாராட்டது, அன்பு பொறாமையற்றது, அன்பு கடுமையானதன்று, அன்பு தன்னல் மற்றது, அன்பு எளிதாக கோபமடையாது, தனக்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகளையும் அன்பு நினைவு கொள்ளாது, அன்பு தீமையை கண்டு மகிழ்வதில்லை ஆனால் உண்மையை கண்டு மகிழ்கிறது, அன்பு எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்கும், அன்பு எப்போதும் நம்பும், அன்பு கைவிடுவதில்லை, எப்போதும் உறுதியுடன் தொடரும், அன்பு முடிவற்றது. சகோதரிகளிடம் பேசுகையில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் சொன்னார், மற்றவர்களின் கற்புடைமையை பற்றி எண்ணுகையில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்காதீர்கள். உங்களின் ஆத்மாக்களை விவரப்படுத்தி இயேசு செய்வது போல செய்யுங்கள். உங்களுடைய களங்கமின்மையும் கற்புடையும் அதிகரியுங்கள். நற்குணத்தில் நீங்கள் வளரும் பொழுது உங்களின் இருதயங்கள் விவரிக்கப்படும். அது மற்றவர்களை நோக்கி விரிவாகப்படும். அப்பொழுது மற்றவர்களின் குற்றங்களை சுலபமாக சகிக்க முடியும். மனிதர்களின் ஆத்மாக்கள் எவ்வளவு அற்புதமானது! அன்பு முடிவற்றது என்ற வேதாகம வாசனம் ஒத்தாசை சங்கத்தின் நோக்கமாக மாறியுள்ளது, ஏனெனில் அது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தால் கொடுக்கப்பட்ட கடமையை உள்ளடக்குகிறது. இந்த அடிப்படை கொள்கைகள் உலகமெங்கும் உள்ள ஒத்தாசை சங்க சகோதரிகளால் முழுமையாக வரவேற்றப்பட்டிருக்கிறது, ஏனெனில் இதுவே ஒத்தாசை சங்கத்தின் பணியாக இருக்கிறது. அன்பு என்றால் என்ன? அன்பை நம்மால் எப்படி பெற முடியும்? தீர்க்கதரிசி மார்மன் அன்பை கிறிஸ்துவின் அன்பு என்று விளக்குகிறார். மேலும் பவுல் அன்பு முழு ஒருமையுடன் ஒற்றுமையாக சேர்க்க வல்லது என்று கூறுகிறார். மேலும் கர்த்தராகிய தேவன் எல்லா மனுஷரும் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று நீஃபாய் ஞாபகப்படுத்துகிறார். பவுலுடைய அன்பை குறித்த முந்தைய விவரிப்புகளை பார்க்கும் பொழுது அன்பு ஒரு ஒத்தையானது அல்ல என்றும் அதை கொடுக்க முடியாது என்றும் படிக்கிறோம். ஆனால் அது இருதயத்தின் ஒரு தன்மை, இரக்கமான உணர்ச்சிகளாகும். மார்மன் மேலும் போதிக்கிறார், அன்பானது கர்த்தரின் உண்மையான சீஷர்கள் மேல் கொடுக்கப்படுகிறது மற்றும் அன்பு அதை கொண்டவர்களை சுத்திகரிக்கிறது. மேலும் நாம் படிக்கிறோம், அன்பு தெய்வீக வரம் மற்றும் அதை வாஞ்சித்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். செலஸ்டியல் ராஜ்யத்தை நாம் பெற நமது இருதயங்களில் அன்பு முக்கியமாக தேவைப்படுகிறது. கர்த்தர் நம்மை அன்பின் வஸ்திரத்தால் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படியால் அன்பை வளர்க்க தேவையான கொள்கைகள் வளர நாம் கேட்க வேண்டும். அன்பில் வளர்ந்து கிறிஸ்துவை போல இருக்க முதலில் நாம் வாஞ்சிக்க வேண்டும், அடுத்து ஜெபிக்க வேண்டும். மார்மன் நம்முடைய முழு இருதயத்தோடு அவருடைய அன்பு நம்முள் நிரம்ப கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இது தெய்வீக அன்பு. இந்த அன்பால் நாம் நிரம்பும் பொழுது அவரை போல் நாம் ஆக முடியும். தினமும் வேத பாடம் வாசிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் இரட்சகரை நோக்கி செல்லும். மேலும் அவரை போல் நாம் நமது வாஞ்சை அதிகரிக்கும்.
என்னுடைய அலுவலகத்தில் ரெஸ்கியூ ஆஃப் த லேம்ப், லாஸ்ட் லேம்ப் என்ற ஓவியத்தை மாட்டியிருக்கிறேன். அது மினர்வா ட்ரைச்சட் என்பவரால் வரையப்பட்ட படமாகும். அது கர்த்தர் ஆடுகள் மத்தியில் நின்று ஒரு சிறிய ஆட்டை கையில் வைத்திருப்பதாகும். அது எனக்கு என்னுடைய ஆட்டுகளுக்கு மந்தைக்கு சாப்பாடை தா என்றது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. கர்த்தர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கருணைக்காக மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் பசியுடன் இருந்தவர்களுக்கும் உதவி செய்தார், மற்றும் அவர் பாவம் செய்தவர்களுக்கு, துன்பப்படுபவர்களுக்கும் மற்றும் நோயுடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்தார். அவர் பணக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு, பெண்கள் பிள்ளைகளுக்கும், ஆண்களுக்கும், குடும்பத்தில் இருக்கிறோம் நண்பர்களுக்கும் உதவி சேவை செய்தார். வாழ்க்கை முழுவதும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மற்றவர்களுக்கு கருணையையும் சகோதரத்தனமான அன்பையும் காட்டினார். அவர் தாராளமானவராகவும் கர்த்தருடைய உண்மையான சேவகராகவும் இருந்தார். இன்று நம்மிடையே தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இருப்பது மிக அற்புதமானது. அவர் கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் கருணை கொண்டவராக இருக்கிறார். தலைவர் மான்சன் அறிவுறுத்தியுள்ளார், கருணை காட்டுவது என்பது ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் அவருக்கு கருணை காட்டுவதாகும். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கருணை இருக்கும் போது நாம் அனைவருக்கும் சேவை செய்கிறோம். நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நாம் தயங்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். நாம் அன்பாகவும் தாராளமாகவும் மற்றவர்களை பார்த்து கொள்பவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் நாம் மாறுகிறோம். ஒத்தாசை சங்கம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய பல வாய்ப்புகளை தருகிறது. விசாரிப்பு போதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். விசாரிப்பு போதகம் மற்றவர்களுக்கு கருணை காட்டுவது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இது சேவகரை போல நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இதன் மூலியமாக கிடைக்கிறது. நான் வியக்கிறேன் எத்தனை கருணை காரியங்கள் விசாரிப்பு போதகத்தால் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய சேவை கர்த்தருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது போலாகும்.
Through those small acts of charity, you follow the Savior and you act as instrument in His hands as you help care, lift, comfort, listen, encourage, nurture, teach, and strengthen the sisters under your care. Let me share some.
ரோசா என்பவர் சக்கரவியாதியாலும் மற்றும் பல வியாதிகளாலும் அவர் கஷ்டப்படுகிறார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன் அவர் சபையில் சேர்ந்தார். அவர் ஒத்தை தாய், ஒரு வயதுக்கு வந்த வாலிபன், அவர் வீட்டில் அவனுடைய பையன் வீட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் நிறைய முறை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அவர் அப்படி போகும்போது பல நாட்களுக்கு அங்கு இருப்பார். அவருடைய விசாரிப்பு போதகர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது மட்டுமல்லாமல் அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய விசாரிப்பு போதகர்கள் ரோசாவுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். சில சந்தோஷங்களுக்கு பிறகு கேத்தி கண்டுபிடித்தால் தான் சிந்திக்கும் சகோதரி கேத்திக்கு படிக்க வராது என்பது. கேத்தி அவருக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க முன் வந்தார். எமிலி ஒரு எளிமையான தாய். அவருடைய கணவர் மைக்கேல் சபையில் இச்சை இல்லாமல் இருந்தார். எமிலிக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது ஒத்தாசை சங்கத்தின் சகோதரர் கேலி அவருக்கு சாப்பாடு எடுத்து சென்றார், மற்றும் அவர் எமிலியின் குழந்தைகளை பார்த்து கொண்டார். இந்த கருணை செயல்களால் மைக்கேலுக்கு நெஞ்சை தொட்டது. அவர் சபைக்கு வர துவங்கினார். அது மட்டுமல்லாமல் எமிலியும் மைக்கேலும் பேப்டிசம் எடுத்து கொண்டார்கள். கருணை என்றும் தோல்வியை கொடுக்காது. தலைவர் ஹென்றி பி ஐரிங் கூறினார், ஒத்தாசை சங்கத்தின் வரலாறு பல கருணை செயல்கள் கொண்டதாக இருக்கிறது. அவர்களுடைய கருணைத்தனம் கர்த்தருடைய பாவ நிவர்த்தியால் வருகிறது. அவர்களுடைய கருணைத்தனம் கர்த்தருடைய எடுத்துக்காட்டாக வருகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்வது, மற்றவர்களுக்கு கருணை காண்பிப்பதும் நம்முடைய கஷ்டங்களை வெற்றி கொள்வதா போல் ஆகும். அதை நாம் நமது கஷ்டங்கள் நம் முன்னால் நிற்பதில்லை. மற்றவர்களுக்கு கருணையுடன் சேவை செய்யும் போது நான் இப்போது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் என்ன கூறினார் என்று கூறுகிறேன். அவர் கூறினார், நீங்கள் கருணையுடன் சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரலோகத்தில் மகத்தான அன்பளிப்பு காத்திருக்கிறது என்றார். சகோதரிகள் வீடு வீடாக சென்று உதவி தேவைப்பட்டால் உதவி செய்தார்கள். சகோதரிகள் ராஜ்யத்தின் மகத்தான தூணாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய சக்தியை தருகிறார்கள். விசாரிப்பு போதகம் செய்வது மிக முக்கியமானது. இது கர்த்தர் செய்த காரியங்களை செய்வது போலாகும்.
They follow the Savior's example and do as he did. All women in
எல்லா ஒத்தாசை சகோதரிகளுக்கும் தெரிய வேண்டும், தங்களுடைய சிறிய அன்புக்குரிய காரியங்கள் மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சாட்சியை உறுதிப்படுத்துகிறது. ஒத்தாசை சங்க வரலாறை படிக்கும் போது அது எவ்வளவு முக்கிய காரியங்கள் செய்து உள்ளது என்று தெரியும். நான் ஒரு அழைப்புடன் முடிக்கிறேன். எல்லா சங்க பெண்களும் கூறுகிறேன், உங்களுக்கு கருணை முழுவதுமாக இருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு உங்கள் முயற்சியில் இருப்பார். நீங்கள் கருணையுடன் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் மற்றும் சேவை செய்யுங்கள். நம்முடைய கருணையை பிதாவும் அவருடைய புதல்வர் போல நம்முடைய கருணை நாம் மற்றவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது முக்கியமானது. இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
Lift up thy heart and rejoice.
உங்கள் உள்ளத்தில் பொங்கி களி கூறுங்கள். நீங்கள் செய்திருக்கிற உடன்படிக்கைகளை சார்ந்திருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோக பிதாவோடு நான் செய்திருக்கிற உடன்படிக்கைகளை சார்ந்திருக்கும் பொழுது எனது வாழ்க்கையின் அங்கமாய் காணப்படுகிற மாபெரும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நான் நினைக்கும் போது என் உள்ளம் களி கூறுகிறது. எனது பெற்றோர்கள் இருவரும் மறித்து போன காரணத்தால் அவர்கள் இல்லத்தை விலைக்கு கொடுத்திட சுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. கழிந்த சில மாதங்களாக நானும் எனது உடன் பிறந்தவர்களும் எனது பெற்றோர்களின் வீட்டை சுத்தம் செய்து பொருட்களை ஒழுங்கமைக்கும் போது குடும்ப வரலாறுகள் மற்றும் முக்கிய பத்திரங்கள், குறிப்புத்தாள்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்தோம். எனது பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டியினுடைய சுயசரிதை மற்றும் கோத்திர பிதாவின் ஆசீர்வாதங்களை வாசிப்பதற்கு ஆச்சரியமாயிருந்தது. அவர்கள் செய்து கடைபிடித்த உடன்படிக்கைகள் எனக்கு நினைவூட்டப்பட்டன. எனது பாட்டி எலன் ஹேங்ஸ் ரைமர் 1912 கோத்திரப்பிதா ஆசீர்வாதம் பெற்ற போது ஒரு இளம் தாயாய் இருந்தார். அவரது ஆசீர்வாதங்களை நான் வாசித்த போது, பூமி உருவதற்கு முன்பே நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய் மற்றும் இக்காலத்தில் வந்திருக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மா, உன் சாட்சி மேன்மையடைந்திடும். நீ அதை சாட்சியாய் அறிவிப்பாய். நாசக்காரன் உன்னை நாசம் செய்திட வகை தேடினாலும் தேவனில் நீ சார்ந்திருந்தால் அவனுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. உன் விசுவாசத்தினால் மிகுந்த வல்லமையை நீ பெறுவாய். உன் நீதி நிமித்தமாக நாசக்காரன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். அச்சமும் சோதனைகளும் நேரிடும் காலத்தில் அந்தரங்க இடத்தில் ஜபத்தில் தரித்திருந்தால் உன் இருதயம் ஆறுதலடைந்து உன் தடைகளெல்லாம் நீக்கப்படும் என்று எழுதப்பட்ட இந்த வரிகள் என் மனதில் ஆழமாய் பதிந்தது. எனது பாட்டி அவரது உடன்படிக்கைகளை கடைபிடித்து தேவனோடு சார்ந்திருந்தால் சாத்தானுக்கு அவர் மேல் எந்த அதிகாரமும் இராது. சோதனை நேரத்தில் அவருக்கு ஆறுதலும் ஒத்தாசை கிடைக்கும் என வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்கள் அவரது ஜீவியத்தில் நிறைவேறியது. 1. உடன்படிக்கைகளை சார்ந்திருதல். 2. உடன்படிக்கைகளை கடைபிடித்துதல் வரும் சந்தோஷம் மற்றும் பாதுகாப்பு பற்றி இன்று நான் பேச விரும்புகிறேன். எடுத்துக்காட்டுகள் சிலவற்றை Daughters in My Kingdom, History and Work of Relief Society என்ற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். இப்புத்தகமானது உடன்படிக்கைகளை கை கொண்டதால் மிகுந்த சந்தோஷத்தை கண்டடைந்த பெண்களின் எடுத்துக்காட்டுகளை கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே செய்யப்படுகிற ஒரு ஒப்பந்தம் என பைபிள் அதிகாரி கூறுகிறது. தேவன் தனது சித்தத்தின்படி ஏற்படுத்துகிற காரியத்தை மனிதன் ஒற்றுக்கொள்கிறான். அவ்விதமாக ஏற்படுத்தப்பட்ட சுவிசேஷமானது உடன்படிக்கையின் மூலம் பெறுகிற உத்தேசம் மற்றும் நியமங்களை பெறுகிற நபரை அந்த ஒப்பு கொடுப்பை கனப்படுத்தி கட்டாயமாய் செய்திடும் கடமையும் பொறுப்பும் உடையவராக்குகிறது. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற ஆண்களையும் பெண்களையும் குறித்து தேவன் வேதாகமங்களில் நாம் படிக்கிறோம். அந்த உடன்படிக்கையை கனம் செய்திட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் அவரை கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைகளை கை கொள்ளப்பட்டால் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் அதன் பின் வருகின்றன. எடுத்துக்காட்டாக ஞானஸ்தான நியமத்தின் மூலமாக பரலோக பிதாவோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்தல், நமது பாவங்களுக்காக மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் நாமத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருத்தல் ஆகியவை மூலமாக ஞானஸ்தானத்துக்காக நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிறோம். தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து எப்போதும் இரட்சகரை நாம் நினைவு கூறுவோம் என்று நாம் ஒப்புதல் செய்கிறோம். மற்றவர்களுக்கு சுமை லகுவாகுவதற்கு ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமக்க உடன்படிக்கை செய்கிறோம். பரிசுத்த ஆலயங்களில் இதர பரிசுத்த நியமங்கள் பெறப்படுகிறது மற்றும் உடன்படிக்கைகள் செய்யப்படுகிறது. மீண்டும் சாபித்தல் செய்யப்பட்ட ஆதி காலங்களில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆலய ஆசீர்வாதங்களை பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ளும்படி தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் ஆர்வமாயிருந்தார். ஆலயத்தில் காணப்படும் நியமங்கள் மற்றும் உடன்படிக்கைகளில் காணப்படுகிற மாபெரும் ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்களை தனது குமாரத்திகள் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவதற்காக ஒத்தாசை சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரின் நோக்கங்களில் ஒன்றாயிருக்கிறது. நாவுவில் உள்ள சகோதரிகள் மிகுந்த ஆர்வமுடன் ஆலயம் கட்ட முடிப்பதை எதிர்நோக்கியிருந்தனர். மெர்சி ஃபீல்டிங் தாம்சன் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் வாக்குறுதி செய்தது போல தரிப்புத்தல் ஆனது தங்களை இருளை விட்டு ஆச்சரியமாக ஒளிக்கு கொண்டு வரும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். சால்ட்லேக் பள்ளத்தாக்கு பயணத்தை துவங்க முன்பதாக தரிப்பித்தல் மற்றும் முத்தரித்தல் நியமங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆலய பிரதிஷ்டைக்கு பின்பு 5000 அதிகமானோர் அங்கு கூடி வந்திருந்தனர். இந்த முக்கிய வேலை நடைபெறப்பட ஏதுவாக தலைவர் பிரிகம் யங் மற்றும் சபை தலைவர்கள், ஆலய பணியாளர்கள் பலரும் ஆலயத்தில் இரவு பகலாய் வேலை செய்தனர். நல்ல காலத்திலும் அல்லது பிரச்சனையான காலத்திலும் நமது உடன்படிக்கைகள் நம்மை தாங்குகின்றன. நாம் உடன்படிக்கையின் ஜனங்கள். தேவராஜ்யம் இப்பூமியில் சாபிக்கப்பட்ட ஏதுவாக நமது நேரம், பணம், தாளந்து, நம்மையும் நாம் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் நாம் கொடுப்பதாக உடன்படிக்கை செய்கிறோம். நாம் நம்மை செய்திடும்படி உடன்படிக்கை செய்கிறோம் என எளிதில் சொல்லலாம். கர்த்தருடைய நியமங்கள் அனைத்தையும் நாம் கடைபிடித்து நடப்போம் என்பதே நமது உடன்படிக்கை என்று வேத வசனங்களில் நமக்கு நினைவூட்டுகின்றன. மார்மன் புத்தகத்தில் பெஞ்சமின் ராஜாவினுடைய பிரசங்கத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாவித துன்பங்களையும் அனுபவிப்பார் என்று அவரை குறித்து ஜனங்களுக்கு உபதேசித்தார். கிறிஸ்து மானிடர் யாவரின் பாவத்துக்காக பாவ நிவாரண பலியாவார் என்றும் மனுஷர் ரட்சிப்பை அவரது நாமை மட்டும்தான் உண்டு என்று அவர் ஜனங்களுக்கு போதித்தார். இந்த அழகான போதனையை கேட்ட பின்னர் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக்கப்பட்டிட முழு மனதோடு ஆவல் கொண்டனர். அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை வாயால் அறிக்கை செய்தனர். அவரது கட்டளைகளை கை கொள்ளும்படி தேவனோடு உடன்படிக்கை செய்தனர். கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. இயேசு கிறிஸ்துவின் தாங்கள் கொண்டிருந்த மேலான விசுவாசத்தின் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். அம்மோன் செய்து காட்டியது போல தேவனுடைய கட்டளைகளை விசுவாசத்தோடு கடைபிடித்து அவரது சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியின் மற்றொரு எடுத்துக்காட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவிடம் வருவதற்கு உதவுவதில் அம்மோனும் அவரது சகோதரரும் கருவியாயிருந்தனர். பலர் ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்கையில் அம்மோனுக்கு ஏற்பட்ட எண்ணங்களை கீழ்கண்டவாறு விவரிக்கிறார். நாங்கள் களி கூறுவதற்கு பெரிய காரணம் உண்டு. எனது சந்தோஷம் நிறைவாயிருக்கிறது. ஆம், எனது உள்ள மகிழ்ச்சியால் பூரிக்கிறது. நான் என் தேவனில் களி கூறுகிறேன். எனது உணர்வின் சிறிதளவை கூட என்னால் விவரிக்க இயலவில்லை. நாங்கள் களி கூர்ந்தது போல களி கூர்ந்திட மனுஷருக்கு மாபெரும் காரணம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த உடன்படிக்கைகள் ஏற்படுத்தி அவற்றை கடைபிடிப்பதென்பது பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு இருக்கும்படி செய்ய சாத்தியமாயிருக்கிறது. இந்த ஆவியே உங்கள் ஆத்மாவை சந்தோஷத்தால் நிறைக்கும். இரண்டாம் உலகப் போரானது உலகத்தில் உள்ள பல ஜனங்களை அதிக பாடுகளுக்கு உட்பட்டது. ஜெர்மனியில் உள்ள பரிசுத்தவான்கள் அநேக சோதனைகளை சகித்தனர். ஜெர்மனியின் ஸ்டட்கர்ட் சகோதரி மரியா ஸ்பீட்லி ஒரு விசுவாசமிக்க ஒத்தாசை சங்க தலைவராயிருந்தார். அவர்களது பாடுகளை அவர் பேசும்போது, கர்த்தர் மேலுள்ள எங்களது நம்பிக்கையும் அவரது சபையை பற்றிய எங்கள் சாட்சியும் எங்கள் பலத்துக்கு ஆதாரமாயிருந்தது. மேலும் அங்கத்தினர் உடன்படிக்கைகளை கைக்கொண்ட போது பயங்கரமான இக்கட்டுகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியாயிருந்தனர். நாவுவில் வாழ்ந்த சேராறு சென்ற நற்குணசாலியான அப்பெண்மணி பரிசவான்கள் அந்நகரத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு முன்பதாக ஆலயத்தில் பணிபுரிய அழைக்கப்பட்டார். கீழே கூறப்பட்டவை ஆலய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் பற்றி அவர் கூறிய வார்த்தைகள். கர்த்தருடைய வீட்டின் ஆசீர்வாதங்களை பலவற்றை நாங்கள் பெற்றோம். அவை எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் எங்களுக்கு அளித்து எங்கள் முன்னேறிய அந்த யாத்திரையில் எங்களை வழிநடத்தி தாங்குவார் என அறிந்து தேவனின் விசுவாசம் கொள்ள சாகமாகியது. பரிசுத்தவான்கள் கர்ட்லண்ட் ஆலயத்தை கட்டி முடித்த போது பலர் பிரதிஷ்டையிடையில் பங்கெடுத்தனர். பிரதிஷ்டைக்கு பின் ஆலயம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனங்களின் சிரசுகளின் மேல் பொழிந்தருளும் ஆசீர்வாதங்களின் பலனால் அதிகமாய் களி கூறுங்கள் என்று கர்த்தர் அவர்களிடம் சொன்னார். பூமியின் பல இடங்களில் அதிகமான பரிசுத்த ஆலயங்கள் கட்டப்படுகிற போது அந்த அங்கத்தினர்களின் ஜீவியங்களில் வருகிற ஆசீர்வாதங்களை நான் கண்டிருக்கிறேன். 2008 யுக்ரைனில் உள்ள ஒரு தம்பதியினர் ஆலயம் நியமங்கள் பெற்றிருவதற்காக ஜெர்மனியில் உள்ள ஃப்ரீபர்க் செல்வதை குறித்து அவர்கள் கூறும்போது முகத்தில் வந்த சந்தோஷத்தை நான் கண்டிருக்கிறேன். இத்தகைய அங்கத்தினர்களுக்கு ஆலயம் செல்ல வேண்டுமெனில் போக்குவரத்து ஒவ்வொன்றுக்கும் 27 மணி நேரம் பயணமாயிருந்தது. அவர்களால் அடிக்கடி செல்ல இயலாது. கீவ் யுக்ரைன் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படும். ஆலயத்துக்கு அப்பொழுது அடிக்கடி செல்ல இயலும் என அவர்கள் பூரிப்புடன் காணப்பட்டனர். அந்த ஆலயம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கானோர் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றனர். எனது பாட்டியின் சுயசரித்திரத்தை நான் வாசிக்கும் போது உடன்படிக்கையில் வைத்திருந்த அவரது மேலான சந்தோஷத்தை நான் அறிந்து கொண்டேன். அவர்கள் ஆலயத்துக்கு சென்று மறித்து போன ஆயிரமாயிரம் பேர்களுக்காக நியமங்களை செய்தனர். அதுவே அவர்கள் ஜீவியத்தின் உழையம். யூட்டாவில் உள்ள மேண்டாய் ஆலயத்தில் 20 வருடங்களாக அவர்கள் ஆலய ஊழியராக பணியாற்றினர். தனது குழந்தைகளை வளர்ப்பதிலும் ஆலயத்தில் உள்ள தனது ஊழியத்தை செய்வதன் மூலம் பிறருக்கு உதவுவதிலும் அற்புத சுகமளிப்பு அனுபவங்களை தான் அடைந்ததாகவும் எழுதியிருக்கிறார். அவரது பேர குழந்தைகளான நாங்கள் ரைமர் பாட்டியை பற்றி ஏதேனும் நாங்கள் அறிந்திருந்தோமெனில் அது அவர் ஒரு நற்குணசாலியான பெண்மணி என்பதாகும். அவர் தனது உடன்படிக்கைகளை தான் கடைபிடிப்பது போல நாங்களும் கடைபிடித்திட வேண்டும் என்று விரும்பினார். நாம் மரித்து போன பின்பு ஜனங்கள் நம் உடைமைகளை எடுத்துக்கொள்ளும் வகையில் எங்கள் உடன்படிக்கைகளை நாங்கள் கை கொண்டோம் என்ற நிரூபண நம்பிக்கை கொண்ட வார்த்தைகளை அவர்கள் கண்டுகொள்ள முடியுமா? கடந்த பொது மாநாட்டில் நமது அன்பான தீர்க்கதரிசியும் தலைவருமான தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு கூறியதாவது, நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த வீட்டிற்கு செல்லுகையில் நாம் ஏற்படுத்திய உடன்படிக்கைகளை நாம் நமக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொண்டால் ஒவ்வொரு சோதனையை தாங்கவும் நாம் பலத்தை பெற்றுக் கொள்வோம். மறுபடியுமாக உள்ளம் பொங்கி களி கூறுங்கள். நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கைகளை சார்ந்திருங்கள். உடன்படிக்கைகளை கடைப்பிடித்ததல் மெய்யான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும். இதுவே ஆத்மாவின் சமாதானத்தை கொண்டு வரும். சோதனை நேரங்களில் உடன்படிக்கைகளை கடைப்பிடித்தல் பொல்லா காலங்களில் உலகத்திலிருந்து பாதுகாக்கும். கிறிஸ்துவின் நாம் விசுவாசம் கொண்டு நமது உடன்படிக்கைகள் சார்ந்திருந்தால் பரிசுத்த வேதாகமங்களில் சொல்லப்பட்ட சந்தோஷத்தையும் பிற்கால தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வாக்குத்தங்களையும் நாம் பெற்றுக் கொள்ளுவோம் என நான் சாட்சி கூறுகிறேன். அன்பான சகோதரிகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்கள் சொந்த ஜீவியங்களில் இந்த மேலான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Choir and other musicians for their participation and acknowledge all who have assisted in
பாடற்குழுவிற்கும் இசைக்கலைஞர்களுக்கும் இந்த கூட்டத்தை தயார் செய்த உதவி செய்துள்ள அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சபையின் பொது தலைமை இரண்டாவது ஆலோசகரான தலைவர் டீட்டர் எஃப் உக்டார்ஃப் நம்மோடு பேசுவார். அவருடைய உரையாடலை தொடர்ந்து பாடற்குழு நவ் லெட் அஸ் ரிஜாய்ஸ் என்ற பாடலை பாடுவார்கள். ஒத்தாசை சங்க பொது போர்டின் அங்கத்தினரான சகோதரி சாண்ட்ரா ராஜர்ஸ் முடிவு ஜபத்தை ஏறெடுப்பார். தலைவர் உக்டார்ஃப்.
My dear sisters,
என்னுடைய அருமை சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் இந்த மாநாட்டை எதிர்பார்ப்பேன். உங்களுக்கு இடையில் நான் பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன் என் மனைவியுடன் என் மகளுடன் நான் ஒரு அழகிய தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தேன். நான் கடவுளுடைய படைப்புகளை பார்த்து வியந்தேன். அப்போது அந்த இடத்திலேயே மிக சிறிய பூவை பார்த்தேன். அந்த பூவின் பெயர் எனக்கு நன்றாக தெரியும். சிறிய வயதிலிருந்தே தெரியும். அதன் பெயர் என்னை மறவாதீர்கள் என்று பெயராகும். எனக்கு தெரியவில்லை இந்த சிறிய பூ எதற்கு இத்தனை வருஷங்களாக முக்கியமாக இருந்தது என்று. அது சிறியதாக இருப்பதால் அதை பார்க்காமல் இருக்கக்கூடும், ஆனால் அது மிக அழகானது. ஆகையால் தான் அது எனக்கு நிரம்ப பிடித்து உள்ளது.
And there is the hounding plea.
ஜெர்மனியில் ஒரு கதை உள்ளது. கடவுள் எல்லா பூக்களுக்கும் பெயர் வைத்து பிறகு ஒரு பூ கடவுளிடம் என்னை பார்த்து என்னை மறந்து விட்டீர்கள் என்று கூறியது. கடவுள் அதற்கு கூறினார், இதுதான் அந்த பூவின் பெயராகும் என்று. இன்றைய இரவு இந்த பூவை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து இந்த பூவின் 5 இதழ்களை வைத்து 5 முக்கியமான கோட்பாடுகளை குறிப்பிடுகிறேன். முதலில் உங்கள் மேல் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒன்று இப்போது கூறப்போகிறேன், நீங்கள் அதை நல்ல வழியில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நினைக்கிறேன். நீங்களும் நானும் மிக புராணமாக இல்லை. கடவுளுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் யாரை பூர்ணமானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் பூர்ணமானவர்கள் அல்ல. ஆனால் நாம் நம்மை மற்றவர்களுடன் சரி நிலை செய்து பார்ப்பது மிக அதிகமாகும். இது நம்மை பல எதிர்பார்ப்புகளுக்கு நடத்தி செல்லும். ஆகையால் நாம் செய்யும் நன்மைகளை பற்றி நாம் சந்தோஷப்படுவதில்லை. அனைவரிடமும் வலிமைகளும் பலவீனங்களும் உள்ளது. உங்களுக்கும் வலிமைகள் இருப்பது மிகவும் நல்லது. பலவீனங்கள் இருக்கிற சிரத்தத்தை பெற்ற நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. கடவுள் நம்முடைய பலவீனங்களை நம்முடைய வலிமைகளாக சக்திகளாக மாற்ற முயல்கிறார். ஆனால் இது பல நாள் திட்டமாகும். அவர் நம்மை அவர் போல பூர்ணமானவர்களாக மாற்ற முயல்கிறார். நாம் அவருடைய சிஷிய பாதையில் நடந்து சென்றால் நாம் அந்த இலக்கை அடையலாம். பரவாயில்லை, நாம் இப்போது பூர்ணமானவர்களாக இல்லை என்றால் அந்த பாதையை நோக்கி நடந்து செல்லலாம். அருமை சகோதரிகளே, உங்களுக்கு இடையில் நிறைய பேர் இரக்கம் உள்ளவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் உங்களுக்கு உள்ள பலவீனத்துடன் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் மேல் இரக்கமுடையவர்களாக இருக்க பழகி கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை யோசித்து சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய குடும்பங்களில், வீட்டில் மற்றும் சபையில் நடக்கும் காரியங்களில் பங்கு கொண்டு சந்தோஷப்படுங்கள். என்னை மறந்துவிட்டீர்கள் பூவை போல இந்த அத்தனையும் சிறியதாக இருந்தாலும் கடவுள் இதை பார்க்கிறார்.
For example, insisting that you have a picture-perfect family.
சாயங்காலம் ஒவ்வொரு வாரமும் சரியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அவைகள் இருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்கு மிக்க மகிழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி மிக ஆவிப்பூர்வமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அப்போதுதான் குடும்பம் ஒன்றாக கூடும், ஒன்றாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். நமது பயணம் பூர்ணத்திற்கு மிக வெகு தூரமாக இருந்தாலும் ஆனால் நாம் எடுக்க ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி செல்கிறது. இரண்டாவதாக, நல்ல தியாகத்திற்கு முட்டாள்தனமாக தியாகத்திற்கும் இருக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தியாகம் என்பது ஒரு நல்ல பொருளை ஏதாவது ஒரு வெகு மதிப்பு உள்ளதற்கு தருவதாகும். நம்முடைய தூக்கத்தை நாம் ஒரு நம்முடைய குழந்தைக்காக தியாகம் செய்து நல்ல தியாகமாகும். ஒரு சிறிய பதிவு பெயரை பல நேரம் செலவு செய்து ஒரு பானை பிடியில் எல்லோருக்கும் தைப்பது முட்டாள்தனமாகும். நமது நேரத்தை சுவேஷ புத்தகங்களை படிப்பதற்கு அல்லது விடுப்பு நடத்த படிப்பதோ செலவு செய்வது நல்லதாகும். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். மற்றவர் மற்றும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறோம். நமது சூழ்நிலை வித்தியாசமானது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ளலாம், நாம் என் உடல் ஆவி அத்தனையும் எதற்கு செலவு செய்கிறேன் என்று. பல நல்ல காரியங்கள் உள்ளன, ஆனால் அதை அத்தனையும் செய்ய முடியாது. கடவுளுடைய கண்களில் நாம் ஒரு நல்லதற்காக தியாகம் செய்வது பெரிதாக தோன்றுகிறது. மூன்றாவதாக, இப்பொழுது சந்தோஷமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். குழந்தைகளின் கதையான சார்லி மற்றும் சாக்லேட் ஃபேக்டரியில் வெளிவாங்க ஒரு தங்க சீட்டை தன்னுடைய 5 இனிப்பு சதுக்கத்தில் வைத்தான். பின்பு கூறினான், இந்த சீட்டை கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த ஃபேக்டரி முழுவதையும் காண்பிப்பேன் என்றும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இனிப்பு கொடுப்பேன் என்றான். இந்த தங்க சீட்டில் ஒவ்வொன்றிலும் எழுத உள்ளது, நீங்கள் மிக சந்தோஷம் அடைவீர்கள், உங்களுக்கு நிறைய பரிசுகள் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த குழந்தைகளில் கதையில் அனைவரும் இந்த தங்க சீட்டை தேடுகிறார்கள். இதே வாழ்க்கையில் இலக்காக கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வாழ்க்கையில் சின்ன சம்பவங்களை மறக்கிறார்கள், இனிப்பின் சந்தோஷத்தை மறக்கிறார்கள். அந்த சாக்லேட்டை சாப்பிடும் சந்தோஷத்தையும் மறக்கிறார்கள். நிறைய மக்கள் இது போல் தங்க சீட்டுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இதுவே எல்லாவித சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். சிலருக்கு கல்யாணம் தங்க சீட்டாக இருக்கும். சிலருக்கு புத்தகத்தில் உள்ள வீட்டை போல சிலருக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை தங்க சீட்டாக தோன்றுகிறது. நல்லதை பற்றி நினைப்பதில் தவறில்லை, ஏனெனில் இதைதான் நாம் தேடுகிறோம். பிரச்சனை என்னவென்றால், நாம் நம் சந்தோஷங்களுக்கு ஒரு தடை போடுவது. இந்த தங்க சீட்டை நம்பி செய்வது முட்டாள்தனமாகும். ஒரு பெண் ஒரு நல்ல ஆசாரியத்துவ நபரை கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று ஒரு அன்பு மிகுந்த வீட்டை உடையவளாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாள். அது அவளுடைய தங்க சீட்டாகும். இது அவளுடைய வாழ்க்கை முழுவதிலும் இதற்காக காத்து கொண்டிருந்தாள். இது மேல்தான் தன் வாழ்க்கையே உள்ளது என்று நினைத்தாள். இதற்கு தான் அவள்
This was her golden ticket.
வாழ்கிறாள் என்று நினைத்தாள். இது நடக்கவில்லை. காலம் தழுவ தழுவ அவளுக்கு ஏமாற்றமும் வெறுப்பும் நிறைந்தவளாக மாறினாள். அவளுக்கு புரியவில்லை, கடவுள் ஏன் அவளுடைய உண்மையான கோரிக்கையை நிறைவு செய்யவில்லை என்று. இது அவளுடைய தங்க சீட் ஆகும். அவர் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். சிறுவர்களிடையே இருப்பதால் அவருக்கு மேலும் அந்த தங்க சீட்டின் நினைவுக்கு வந்தது. அவருடைய எடுத்துக்காட்டான குடும்பம் வாழ்க்கை எப்போது ஆரம்பிக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. காலம் கழிய அவள் தனியாகவும் மற்றவர்களுடன் இருப்பதையும் தவிர்த்தாள். மக்களுக்கு அவளை பிடிக்கவில்லை. அவர்கள் அவளை விளக்கினார்கள். அவர் மிகவும் கோபமுடையவராகவும் மாறினார். இந்த அருமையான பெண் அந்த தங்க சீட்டை நம்பி தன்னை சுற்றி இருந்த பல விஷயங்களை பார்க்க மறுத்தார். அவள் வீட்டில் பிள்ளைகள் இல்லை, ஆனால் வகுப்பில் அவளை சுற்றி பிள்ளைகள் இருந்தார்கள். அவளுக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றாலும் சிலருக்கே கிடைக்கும் எளிய வாய்ப்பான சிறுவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முக்கியத்துவத்தை அவர் இழந்துவிட்டார். நம் வாழ்க்கையில் ரோஜாக்காக காத்திருந்தால் நம் வாழ்க்கையில் என்னை மறவாதீர்கள் பூக்களை பார்த்து ரசிக்க மறந்து விடுகிறோம். உங்களுடைய குறிக்கோளை வீட்டை விட்டுவிடக் கூறவில்லை. உங்களுக்குள் இருக்கும் நல்லதை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறேன். கண்ணை மூடிக்கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் சிறிய சிறிய அன்றாட சந்தோஷத்தை தவிழ விடாதீர்கள். சந்தோஷமான மக்கள் அந்த தங்க சீற்றை பெறுகிறார்கள். தங்க சீட்டை பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. சந்தோஷமானவர்கள் தினமும் நடக்கும் காரியங்களை சந்தோஷம் காண்கிறார்கள். அவர்கள் தினமும் செய்யும் காரியங்களில் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நான்காவது சந்தோஷத்தில் உள்ள எதற்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நம் வாழ்க்கையில் நாம் சிறு சிறு சந்தோஷமான காரியங்களை மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் ஒரு எளிமையானது. அது என்னை மறவாதீர்கள் பூ போல் ஆகும். நாம் நம்முடைய அன்றாட காரியங்கள் செய்யும்போது சுவேஷ ஒரு நிலமான வேலைப்பட்டியல் போல் என்கிறோம். இது நம்முடைய அன்றாட பட்டியலில் வருவதால் இது மிகவும் கடினமாகிறது. ஏற்கனவே உங்களுடன் பெரிய தினம் செய்ய வேண்டிய பட்டியல் அதிகமாக இருப்பதால் நாம் இதை கஷ்டமாக நினைக்கிறோம். நாம் கடவுள் நம்மை செய்ய சொல்கிறார் என்ற செய்கிறோம், ஆனால் எதற்கு கூறுகிறார், எதற்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. என்னுடைய அருமை சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் ஒரு கடமை அல்ல. அது நம்முடைய அருமை பிதா அன்புடன் வகித்த பாதை. நம்முடைய சந்தோஷத்திற்காக இந்த பாதையை அவர் வகித்துள்ளார். இது நம் பூலோக வாழ்க்கையின் ஒளியாகும். ஏன், எப்படி என்று புரிந்து கொள்வதும் போது நித்திய நெருப்பும் சுவேஷத்தின் மகிமையும் புரிகிறது. அப்போது எதற்கு பரலோக பிதா நமக்கு இந்த கட்டளைகளை கொடுத்து உள்ளார் என்று புரியும். எதற்கு நாம் இங்கிருக்கிறோம் என்று புரியும். சிஷியனாக கீழே பூமியை பார்த்து நடக்க வேண்டாம். தினமும் வெறும் செய்ய வேண்டிய காரியங்களை நினைத்து கீழே நோக்கி நடந்தோம் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைய மாட்டோம். அதில் நிறைந்து உள்ள சந்தோஷத்தை உணர்ந்து நடந்தோம் என்றால் நமது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதுவே சிஷியனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிஷியனாகிய நமக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவரை எதற்கு என்பதை இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் இருப்பதை தேடி செல்லலாம்.
of the gospel of Jesus Christ.
Enna endra vaarthai ஒழுக்கத்தில் இருக்கும் பாதையாக இருக்கிறது. எதற்கு என்ற வார்த்தை ஒழுக்கத்தை முற்றிலுமாக மாற்றுகிறது. நம்முடைய சிறிய ஒழுக்க செயல்கள் ஒரு புனித காரியமாக மாறுகிறது. ஐந்தாவதாக, கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறவாதீர்கள். நான் சிறு வயதாக இருந்தபோது நானும் என்னை மறவாதீர்கள் பூவை போல ஆகிவிடுவேன் என்று தோணும். ஆகையால் எதையாவது செய்ய வேண்டும், மற்றவர்கள் என்னை நினைக்க வேண்டும் என்று தினமும் ஏதாவது செய்வேன். ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திரும்பி பார்த்தால் என்னை மறக்கவில்லை என்று தெரியும். மற்றொரு ஒன்று என்னவென்றால், இந்த சுவேஷம் உண்மையானது. நான் கடவுளுடைய அப்போஸ்தலாக இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை போதிக்கிறேன். உங்களை மறக்கவில்லை. உங்களுடைய இருப்பான நாளாக கஷ்டமான நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீர்களா இருந்தாலும் கடவுள் உங்களை அன்புடன் பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், உங்களை உலகத்திலேயே மிக பலசாலியான பிதா உங்களை நேசிக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களை படைத்தவருக்கு உங்கள் பெயர் தெரியும். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் உயிர் கொடுத்து உள்ளார். மனிதன் என்ற ஒருத்தனை அவர் படைத்திருக்கிறார்.
Just think of it. You are known and remembered by the most majestic, powerful,
மனிதனை தேவனுக்கு கீழே படைத்து அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டு உள்ளது. கடவுள் உங்களை நேசிக்கிறார், ஏனென்றால் நீங்கள் அவருடைய குழந்தை. நீங்கள் தவறு செய்தாலும் அவர் உங்களை நேசிப்பார். அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் வளரவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து காயம் அனைத்து ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்குள் இருக்கும் அனைத்து காயமும் குணப்படுத்தி விடுவார். என்னுடைய சகோதரிகளே, நீங்கள் பரலோக பிதாவின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பக்கத்தில் இருக்கிறீர்கள். விசுவாசத்தின் உங்களுடைய பரிசுத்தத்தையும் அதிகரித்து கொள்ளுங்கள். இந்த சபையில் இருந்து சேவை செய்வதை விரும்புங்கள். ஒத்தாசை சகோதரர்களே,
சேவை
என்ற அன்பளிப்பை உங்களுக்கு ஒத்தாசை சங்கம் கொடுத்துள்ளது. உங்களுடைய குடும்பத்தையும் வீட்டையும் வலிவுபடுத்துங்கள். மற்றவர்களை தேடி சென்று மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் என்றும் மறவாதீர்கள், நீங்கள் பொறுமையாகவும் மற்றவர்களுக்கு சேவை செய்பவர்களாகவும் இருங்கள். நீங்கள் தியாகம் செய்யும் போது அதை எதற்கு செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தங்க சீட்டுக்காக காத்திருக்க வேண்டாம். எதற்கு என்று எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தில் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். பரலோக பிதாவுக்கு உங்களை தெரியும். உங்களை நேசிக்கிறார்.
And never forget that your Heavenly Father knows, loves, and cherishes you. Thank you for who you are. Thank you for the countless acts of love and service you offer up to so many.
நன்றி நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பல சேவைகள் செய்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். என்னுடைய பிரார்த்தனை என்னவென்றால், நீங்கள் என்றும் மறவாதீர்கள், நீங்கள் மிக அருமையான கடவுளுடைய பிள்ளைகள். இது எத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
Our beloved Heavenly Father,
எங்களுடைய அன்பான பரமபிதாவே, இந்த மாலை வேளையில் இந்த விசேஷித்த ஒத்தாசை சங்க கூட்டத்திற்காக பல இடங்களில் கூடியிருந்து உமக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல எல்லா இடங்களிலும் உள்ள முன்னாடி சகோதரிகளாக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையை பெற்று உம்முடைய வேலையில் பங்கேற்று நாங்கள் பல வேலைகளை செய்து வருகிறோம். இந்த தைரியமான ஒத்தாசை சங்க தலைமைக்காகவும் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Heavenly Father, we are humbled by the trust.
நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
And we put our hearts on the altar, Father.
எங்களுடைய இருதயங்களை உம்முள் சமர்ப்பித்து
that we might be able to accomplish the things that thou wouldst have us do.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுமே. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நாங்கள் சார்ந்திருந்தால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் எதிர்நோக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு தலைவர் உக்டோர்ஃபிடம் இருந்து நாங்கள் பெற்ற எல்லா செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலைகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை ஆசீர்வதியுமே. உம்முடைய வேலையை செய்ய நாங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது எங்களை வழிப்படுத்துமே. நீங்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.